நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திரம் 7 கோடியே 21 லட்சம் பேர் வாழ்கிறோம். அதை இவ்வளவு 7 கோடி மக்கள் பெரியவர்கள் நான் இந்தியாவுடா 121 கோடி உலக மக்கள் தொகையில் அதிகமான மக்கள் இருக்கிறோம். சீனாவுக்கு அடுத்த எண்ணிக்கிறது. எத்தனை கோடி மக்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், குடியிருக்க வீடு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கல்வியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இத்தனையும் மத்திய மாநில அரசுடைய பொறுப்பு. இதில் மத்திய மாநிலத்தில் கவலைப்படுவதில்லை. 12வது 5ஆண்டு திட்டம் இப்பொழுது தோற்க போயிடும். 11வது 5ஆண்டு திட்டத்தை பற்றி ஆய்வு செய்து சொல்லும் பொழுது நம்முடைய விவசாயத்தில் முன்னேற்றம் இல்லை. நமக்கு உணவு உற்பத்திக்கு நம்முடைய இன்னும் தன்னிலை ஏற்படவில்லை. அது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தவிர அந்த விவசாயிகளை பற்றி, உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை பற்றி கவலைப்படவில்லை. அதான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி வருகிறது. அதான் 75 ஆண்டுகள் போராடிய சங்கத்துக்கு இனிமேல் தான் அதிகமான கடமை வேலை இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகளும் ஏதோ விழா கொண்டாடக்கூடிய மாநாடாக நாம் நடத்தும். 75 ஆண்டுகளும் சில கோரிக்கைகள் வைத்து போராடி இருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி பெற்றதற்கு காரணம் பல ஆயிரக்கணக்கானவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள், துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் செத்திருக்கிறார்கள், தூக்குமிடை ஒன்று செத்திருக்கிறார்கள். இதை குறி பல வரலாறுகள் உண்டு. நான் 1-2 விஷயங்களை குறிப்பிட்டு குறிப்பிடுகிறேன். நம்முடைய விவசாயத்திற்கு மேற்பட்ட பிறகுதான் தமிழ்நாட்டில் சவுக்கடி சாணிப்பால் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடாது என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. சாகுடியாளர் பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. நியாயவாத சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாலும் நடந்தது. நம்முடைய கொல்லி ராமேஸ்வர நாயக்கர் ராவ் சொன்னார், ஜமீன் ஒழிப்பு சட்டம் என்பது நம்முடைய இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னால் பெரும்பதி ஜமீன்தார்கள், கிட்டத்தட்ட 120 ஜமீன்தார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தார்கள். புதுக்கோட்டை ராஜா என்று பெயர். அந்த மண் ஜமீன்தாரை விட பெரியவர் ராஜாவுக்கு தான் நாணயம் அளிக்கிறார். அதை நம்முடைய தோழர் ஜீவானந்தன் சொல்வார், செல்லாத செய்யம்மன் கோயில் காசுன்னு சொல்வார். அந்த ஒரு காசுமா அவருக்கு அடிக்க உரிமை. அதனால தான் மகாராஜா புதுக்கோட்டை மகாராஜா என்று பெயர். மற்ற எல்லாம் ஜமீன்தார்கள். நம்முடைய மலுக்கூரில் கூட ஜமீன்தார் உண்டு, உரையாடுபாளையத்தில் ஜமீன்தார் உண்டு, ராமநாதபுரம், சிவகங்கை, சிங்கம்பட்டி, சொக்கம்பட்டி இது போன்ற ஜமீன்தார்கள் உண்டு. இவர்களுக்கு 1/3 நிலம் அவர்களுக்கு சொந்தம். அதற்கு அடுத்தபடியாக இனாம்தார்கள் என்று இருப்பார்கள். இனாம்தார்கள் என்றால் கோயிலுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். அதில் அதிகமானவர் பிராமணர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இனாமாக நிலம் கொடுக்கப்படும். அந்த வரிசையில் இனாம் நிலத்தில் விளையக்கூடியதை பெறும்போது அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதில் ஒரு பகுதி கோயிலுக்கு என்று கொடுக்கப்படும். கடைசியிலே அது உழுகுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அதான் முதல் முதல் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம். ஜமீன்தார் என்றால் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எங்கள் பக்கத்தில் 8வது ஜமீன்தார் என்று ஒன்று, அவர் பாரதியை கூட அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். அந்த 8வது ஜமீன் என்று சொல்லும் பொழுது படிக்கும் பொழுது பிள்ளைகள் 1, 2 என்று சொல்லி, 5, 6 என்று சொல்லி, 7 என்று சொல்லி வரும் பொழுது 8 சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் 8வது ஜமீன்தார்னு பேர். ஆனாலும் 8 சொன்னால் ராஜா பேர சொல்லிடுவான். அதே மாதிரி சிங்கம்பட்டி ஜமீன்தார், அந்த சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு புலி கரடின்னு சொல்லலாம். ஆனா சிங்கம்னு படத்தை பார்த்து சொன்னா சிங்கம்னு சொல்லக்கூடாது, மகாராஜான்னு சொல்லணும். இப்படித்தான் ஜமீன்தாரது ஆட்சி நடந்தது. அந்த ஜமீன் ஒழிப்பை நடத்த வேண்டும் என்ற போராட்டத்தை நம்முடைய விவசாய சங்கம், நம்முடைய செங்குடி ஏற்படுத்திய விவசாய சங்கம் முதல் முதல் அங்கே நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் ஜமீன் ஒழிப்பு மகாநாடு என்று நடந்தது. அந்த போராட்டத்தில் தான் நம்முடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் ஆதிமூலம் போன்றவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இப்படி பல இயக்கத்தை சொல்ல முடியும். அதே மாதிரி இனாமொழிப்பு போராட்டத்தை இன்றும் இந்த மாவட்டத்திலும் இனாமொழிப்பு போராட்டத்தை நடத்தி இனாமொழிப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு நம்முடைய இயக்கம் காரணமாக இருந்தது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும். அந்த இனாமொழிப்புக்கு பிறகு சாவுடியாளர் பாதுகாப்பு சட்டம், அந்த சாவுடியாளரை வெளியேற்றக்கூடாது என்பதற்கான சட்டம், குடியிருப்பு மறை பாதுகாப்பு சட்டம், இன்னும் நியாயவாத சட்டம், விவசாயிகளுக்கு 40 கூட இருக்காது, விவசாயிகளுக்கு நியாயவாரம் சுத்தவாரம் என்றெல்லாம் கேள்வி வைத்தோம். இப்படி பெரிய போராட்டம் நடத்தி அந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தவர்கள் ஆண்டவர்கள் கொண்டவர்களை ஆட்சி உள்ளவர்கள் கொண்டவர்களை எதிர்கட்சியாக இருந்த நாம் தான் விவசாய சங்கத்தின் அந்த சட்டம் வேண்டும் என்று போராடினோம். அதுக்கு பிறகுதான் சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. அதிலும் ஓட்டைகளை அடைத்து நல்ல சட்டம் வேண்டும் என்று போராடி பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் வந்தது. அப்பொழுது நாட்டுள்ள ராஜாவெல்லாம் எதிர்த்தார்கள். ராஜாஜி வந்து சொன்னார், எழுத்து விடாத, ஆற்றுல தண்ணி வரும்போது நானல் காஞ்சி போனாத்தான் தண்ணி வச்சுருவோம் நிமிர்ந்து நிற்கும். அது இந்த புயல் கம்யூனிஸ்ட் புயல் அடிக்குது, கிராம மக்கள் எல்லாம் திரட்டிட்டான், சிவப்பு குடி வந்துட்டது, இதை நீ எழுத்தேன்னா நீ புயல் அடிக்கும் போது மரம் நிமிர்ந்துன்னா குடிச்சு போகும், அதை அதை எதிர்க்காத படிச்சுவோம் என்று சொல்லித்தான் பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை இந்த சங்கத்துக்கு நீண்ட வரலாறு உண்டு. ஏதோ விவசாயிகளுக்கான உரிமைக்கா மாத்திரமல்ல, சிறு விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் அவருடைய போராட்டத்தில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கடனி வாழ்மை சட்டம், அந்த கடனி வாழ்மை சட்டத்தை இன்று வரை நம்முடைய தனியார் மசோதா கொண்டு வந்தோம். தொடர் என் கே பழனிசாமி அவர்கள் பூத்துக்குடி தொகையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை விட்டு கடன் நிவாரண சட்டம் என்பதற்கு தனியார் மசோதாவே விவசாய சங்கத்தின் சார்பில் நம்முடைய சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்படித்தான் கடன் நிவாரண சட்டம் கொண்டு வந்தது. அதில் கூட்டுறவு கடமை சட்டத்தை பற்றி வந்தது. கூட்டுறவு கடன் சட்டத்தை 14% 15% என்று இருந்தது. அதெல்லாம் அப்பொழுதே 7% குறைக்க வேண்டும் என்று கேட்டோம். அதெல்லாம் முடியாது என்று சொன்னார்கள். அந்த கூட்டுறவு சேர்ந்த சட்டத்தில் கூட தவணை நடந்து விட்டால் அபராதத்தை பற்றி, தவணை நடந்து விட்டும் அபராத வெட்டியும் கெட்டவில்லை என்றால் ஜப்தி என்று வரும். அந்த ஜப்தியை எதிர்த்து போராட்டினோம். அது எல்லா அமைச்சர்களையும், காங்கிரஸ் அமைச்சர்களும் சண்டை போட்டோம், திராவிட முன்னேற்றக்கழக அமைச்சர்களும் சண்டை போட்டோம், எம்ஜிஆர் அமைச்சர்களும் சண்டை போட்டோம். அப்பொழுதுதான் ஒரு தடவை கேட்டார் தொடர் அழகசாமியும் தொடர் ஆதிமூலமும் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கும் போது அபராத வட்டியை நீங்கள் அசல் வட்டியில் அசலில் ஒரு நாளின் ஒரு பங்கு பகுதியை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது தொடர் அழகசாமி கேட்டார், 400 கோடி தந்து நாங்கள் கடனை கொடுக்கிறோம், அதை நீங்கள் எந்த பகுதியில் வரவழைப்பீர்கள், எந்த ஐட்டத்தில் வரவழைப்பீர்கள் என்று ஒரு கையை கேட்டார். அப்பொழுது கூட்டுறவு அதிகாரிகள் எல்லாம் கூட்டு வச்சு பேசுறாங்க. பேசும்போது கூட்டுறவு அதிகாரி சொன்னாங்க, முதல்ல தவணை நடத்துவதற்காக அபராதத்தில் நாங்கள் வந்து அதை வரவேற்போம். திரும்ப அதற்கு தண்டனை நடவடிக்கைகள் முழுக்க அதையும் வரவேற்போம். அப்பதான் அவருடைய தலைவர்கள் அழகிசாமி மாறி மூலம் தலையிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு நாளில் ஒன்றை கொடுக்கலாம் என்று ஒத்துக்கொள்ள வைக்கிறோம், நாராயணசாமி நாடியும் சேர்த்து ஒத்துக்கொள்ள வைக்கிறோம், ஆனால் வரவழைப்பு என்னுடைய அசல் தொகையை நீங்கள் வரவழைத்தால் நாங்கள் கட்டுகிறோம், அது அபராத வட்டியில் வரவழைத்தால் நாங்கள் கட்ட தயாரில்லை என்று சொன்னவுடன் தான் எம்ஜிஆர் அந்த கூட்டத்தை கலைத்து விட்டார். அது ஒவ்வொரு ஐட்டம் ஐட்டமாக சண்டை ஓட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் நம்முடைய கோரிக்கை இந்த தீர்மானத்தில் அருமையான தீர்மானம். 4% தவணை கிடந்தாலும் 4% வட்டிக்கு மேல் போகக்கூடாது. இது எம்எல் சுவாமிநாதன் கமிட்டியே தீர்மானித்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசு அதை ஒத்துக்கொள்ள தயாரா இல்லை. இப்போது கூட்டுறவு கடன் கூட வட்டியில்லா கடன் இருக்கிறது. தவணை நடந்துவிட்டால் அவர் 7-5% 7% என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கார் சோசு கார் வருவதற்கு இன்றைக்கு வட்டி அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஆனால் நம்ம விவசாயம் உற்பத்திக்கு ஆளாகக்கூடிய வட்டிக்கு பயிர்கடனுக்கும் மற்ற கடனுக்கும் நல்ல கடனுக்கு அதிக வட்டி இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று இன்று 36வது வருஷத்தில் வைத்த கோரிக்கையோடு மட்டுமல்ல இன்று வரை விவசாயத்துக்கு போராடக்கூடிய ஒரே சங்கம் வருவான சங்கம் இருக்கு. நாயுடு சங்கம் சட்டை போடக்கூடிய அரசு அவர்களுக்கு உரு துணையாக இருந்தது நம்முடைய வருவாய் சங்கம் ஒன்றுதான். அவர்களை முழுவதாக பாதுகாத்து வைத்தது நாம் தான். அங்கே உள்ள வசதிக்கான வருவாயம் தான் திருச்சியில் இருந்தவுடன் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், அது மன்னார்குடியில் உள்ள விவசாயிகள், அறுநூற்றுக்கணக்கான வண்டிகள் நிறுத்தப்பட்டது. அதையெல்லாம் மீறி நம்முடைய விவசாயிகள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற பிறகுதான் மன்னாடியாரை போன்ற பெரிய ராஜாக்கள் அங்கே உள்ள நம்முடைய பழனிசாமி தோண்டல் என்ற ஈரோட்டை சேர்ந்த ராஜாக்கள் அவர்கள் எல்லாம் பிறகு வெளியே விடுதலையாக வந்த பிறகு சொன்னார்கள், உங்கள் செங்கல் முடித்த விவசாயிகள், அதில் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், மன்னார்குடி வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள், திருத்தரக்குண்டி விவசாயிகள், அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவாக சோப்பு துண்டு போட்டு பிரிச்சு செல்ல வந்த பிறகுதான் எங்களுக்கு விடுதலை நிச்சயம் என்று தைரியம் வந்தது என்று சொன்னார்கள். அதான் இதை சொல்வதற்கு காரணம் நம்முடைய கூலிக்காக மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக மட்டுமல்ல, விவசாயம் முன்னேற வேண்டும், விவசாயிகள் வாழ்வு முன்னேற வேண்டும், உழுகின்ற விவசாயிகள், பயிர் வைக்கின்ற விவசாயிகள் கடனால் நைந்து நொந்து விடக்கூடாது, அவர்களுக்கு விடுதலை வேண்டும். அப்படியானால் தான் விவசாயம் பெருகும் என்ற முறையை அங்கிருந்து இன்று வரை போராடி வருகிறோம். இப்பொழுது கூட வெள்ளம் வரும் பொழுது இந்த குடியை சேர்ந்த தலைவர்கள்தான் வெள்ள நிவாரணம் கேட்டு வருகிறோம். பயிர் காப்பீட்டு திட்டம் என்று இருக்கிறது. பயிர் காப்பீட்டு திட்டம்ங்கிறது வெறும் போகல், அது பயிர் காப்பீட்டு திட்டமே விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஒரு பிற்காவில் எல்லா இடங்களிலும் பயிர் தீர்ந்திருந்தால் வெள்ளச்சேதம் ஏற்பட்டால் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அபராதமே தவிர எங்கேயாவது கடமடையில் உள்ள பயிர் நாசமானால் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அதுதான் ஜெனரல் கிராப் இன்சூரன்ஸ் என்ற சட்டத்தை இதே விவசாய சங்கம்தான் தமிழ்நாடு பூராவும் அது இந்தியா பூராவும் அகிலேந்திய சங்கத்திலிருந்து இங்கே வரை நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும். எந்த தனி விவசாயிகள் கடமடை வேற கடமடை வேற கடமடையில் தண்ணீர் போகாது. இப்போது தண்ணீர் திறந்து விட்டால் கூட உறை வைத்துத்தான் தண்ணீர் விடுற பழக்கம் இருக்கிறது. உறை வைத்து கடமடைக்கு வருவதற்குள்ளாக ஒரு மாதம் ஆகிவிடும். அதை இதையெல்லாம் அந்த அந்த அறிவாளிகளுக்கு அவ்வளவு புரியாது. அதை தொடர்ந்து நம்முடைய சங்கம் தான் சட்டை ஒட்டு தனித்து தனி ஒரு விவசாயிக்கு இவர்களுக்கு அந்த நேரத்தில் பயிர் வைக்க முடியவில்லை, பயிர் காய்ந்து விட்டதோ கருகி விட்டதோ அல்லது அருகி விட்டதோ வெளிவெடித்து நாசமாகிவிட்டது என்றால் அதற்கான டிபாசிட் கட்டியிருந்தால் அவனுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அமலாக்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா பூராம் உள்ள நம்முடைய விவசாய சங்கம்தான் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறது. இப்பொழுதும் அதை கோரிக்கை வைத்திருக்கிறது. அதனால் இது போன்ற பல சட்டங்களை இந்த நாட்டில் நாம் கொண்டு வருகிறோம். இப்பொழுது இதை இவ்வளவும் போராடி கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது நம்முடைய நாட்டினுடைய அதிகாரி அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் சரத் பவார் இருக்கார். அது நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள் சொல்வார்கள், அவருக்கு இந்த வருவாயத்தை பற்றியே கேட்டீங்க, அது கரும்பு விவசாயிகளுக்கு ஒன்று சொல்லியிருக்கும் பல இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம விவசாயிகளோட ஓய்வு பெற்றவர்களுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்னு போட்டிருக்கோம். இப்போ பெரிய ஆபத்து என்னன்னா ரேஷன் இருக்கே, இப்போ எல்லாருக்கும் ரேஷன் கிடைக்காம மத்திய அரசு திட்டத்தை பார்த்தா அவங்க ஒரு மனுஷனுக்கு 1000 உள்ளவனுக்கு 30 ரூபா, கிராமத்தில் உள்ளவனுக்கு 20 ரூபா ஒரு நாளைக்கு கூலி எடுத்தாலும் இவன் வசதி உள்ள வேண்டும் பேர் வைக்காது, அதுக்கு கீழே உள்ளவனுக்கு தான் ரேஷன் கொடுக்கணும்னு கொண்டு வரா. இது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு விரோத பாவத்திலே நீ பாவத்தை வறுமை கோட்டில் கீழாகண்டா என்ன வரையறை வச்சிருக்க கேட்டான். கேட்ட உடனே மல்பாடி நம்ம தமிழ் இந்திய நாட்டுக்கு பெரிய பொருளாதார இவங்கள மன்மோகன் சிங் சரி, மண்டே பாபு அபாலு அலுவாலியாவும் சரி, நம்முடைய சிதம்பரம் சரி, இந்த மூணு பெரிய பொருளாதார நிபுணர்களும் நம்முடைய இந்திய நாட்டு விவசாயிகளுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் ஆலோசனை சொல்ல முடியும். இவங்க உலக வங்கியுடைய தலைவர்கள், அந்த உலக வங்கியுடைய தலைவர்கள் அந்த உலக போராடித்தான் மக்களாக வாழ்ந்தவர்கள். இந்த இங்க அலுவாலியா வந்து சொன்னது கிராம நகரத்தொழிலுக்கு 30 ரூபா, கிராம தொழிலுக்கு 20 ரூபா. இந்த தினசரி வருமானம் கிடைச்சாலே அவங்க நல்ல வசதியா வாழ்த்துமா. அதுக்கு கீழே உள்ளவருக்கு தான் ரேஷன் கொடுக்குமே தவிர இவருக்கு மேல உள்ளவர் எவ்வளவு பாவத்திலே இப்போ வறுமை கோட்டுக்கு மேலாக போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே அதை கணக்கு பார்த்தா மாதத்துக்கு மாதம் 578 ரூபா, வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபா வருமானம் உள்ளவன் வசதி உள்ளவர்னு அலுவலியா கணக்கு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த நாட்டுடைய வேடிக்கை. இந்த அமைச்சர்கள் இந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய அந்த அறிவாளிகள் இவங்கெல்லாம் ஏழைகளை பற்றி கவலைப்படுவது இல்லை. அதே நேரத்தில் அந்த நாடு இருக்க போதுன்னா பெரிய கார்பரேட் செக்டார் முதல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மண்ணெண்ணெய் விலை, அந்த கேஸ் விலை, அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அரசு நிர்ணயிக்கல. மூணே சம்பாடுங்க அதை நிர்ணயித்தார். அந்த மூணே சம்பாடு சுதந்திரத்துக்கு பிறகு தப்பாங்க ஆனவர். அவருக்கு இப்போ மாத வருமானம் 2,54,00,000 ரூபாய் மாத மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சம்பளம். வருமானம் வேற, மேனேஜ்மெண்ட் மேனேஜர் என்பதுக்காக வருமானம் 2,54,00,000. இவனோட கணக்கிட்டு தான் இவன் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வருமானம் இல்லை அவனோட சமப்படுத்திட்டான். அது ஏழைகளை பற்றி இனிமேல் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இனிமேல் தான் நம்முடைய வேலைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வேலைகள் இன்னும் விவசாயிகளுக்குள்ள உரிமை வேண்டும். அதுதான் விவசாயம் என்பது நம்முடைய சூழல் சொன்ன மாதிரி நிலம் நீர் மற்ற இடுபொருள்கள் அதுக்கான வசதிகள் கட்டுப்படியான விலை இதெல்லாம் தேவைன்னு சொன்னால் நாம் விவசாயிகள் சிறு விவசாயிகள் அதிகமாகிட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே 33 லட்சம் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 59 லட்சம் பேர் சிறு விவசாயிக்கு குறு விவசாயிக்கு 2 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வர உள்ளவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ விவசாய தொழிலாளியும் சிக்கல். இந்த சிறு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகல, எந்த உயிரிழப்பும் வாங்க முடியல, கடனும் ஒன்றா இருக்கு, வெள்ளம் வந்தாலும் இது காத்து பிடிக்க முடியல. ஆகிய இந்த விவசாயிகள் நலனை பாதுகாக்கணும்னு சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். இனிமேல் நிலத்தை இழந்துடவும் கூடாது, இந்த நிலத்தை அடுத்தவர்களுக்கு விட்டுவிடவும் கூடாது. கட்டுப்படியாகவில்லை என்று விட்டுவிட்டால் இந்த நிலத்தை நாம் திரும்ப பெற முடியாது. நம் உள்ளுகளுக்கு எதிர்காலம் கிடையாது. இந்த நிலை வரும்பொழுது விவசாயிகள் சிறு விவசாயிகள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இந்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் நம்முடைய உரிமை நமக்கு கட்டுப்படியான விலை கடவில்லாத வாழ்க்கை இது போன்ற வாழ்க்கை ஏற்படுவதற்கு ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விவசாய சங்கத்துடைய ஆதி முதல் இன்று வரை இருக்கக்கூடிய கொள்கை. அந்த கொள்கைக்காக போராடும் பொழுது அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து போராட வேண்டும், அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மகாநாட்டை வாழ்த்து முடித்துக் கொள்கிறேன்.